Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udzu billahi min shururi anfusina min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu. Sallallahu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa ahli baitihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin amma ba'd. Fa inni usikum manasi awwalan bi taqwallah wa uhadzirukum yawman 'abusan kam tarira. Fa'udhu billahi minash shaitani rrajim. Bismillahir rahmanir rahim. وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب وقال سبحانه وتعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم عن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا وقعت الفتن فإن الإيمان بالشام صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்றாலனும் நிகரில்லா அன்பாலனுமாக இல்லாமல் அல்லாஹ் தஆலாவின் திருப்பெயரும் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்தவன் அவனுக்கே சர்வ புகழ் அல்ஹம்துலில்லா. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீனேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்று வரை அன்னாரின் லட்சிய பாதையில் இவர்களெல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அன்னவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். புனித ஜுமா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியும், அவனால் என்னென்ன கட்டளைகளை நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்நாள் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது தகாது என்றமை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு அப்புறப்பட்டு உண்மையான தக்குவாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முதற்கண் எனக்கும் எனது மனைவி மக்கள் குடும்பத்தினருக்கும், அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர், இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லீமான முஸ்லீம் அல்லாத ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனை உலகத்திற்கு ஒரு சிறிய காலம் கொடுத்து, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து என்னிடத்திலே வரும்பொழுது ஒரு உண்மையான மூமீனான உண்மையான முஸ்லீம் அல்லாத நிலைமையில் நீங்கள் வந்துவிட வேண்டாம். ஒரு சிறு காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமோன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாத நிலைமையில், உண்மையான மூமீன் அல்லாத நிலைமையில் நீங்கள் மரணிக்க வேண்டாம். நீங்கள் என்னிடத்திலே வரும்பொழுது பரிபூர்ணமான முஃமீனாக முஸ்லீமாக பரிபூர்ணமான ஈமான் உள்ள நிலைமையில் நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து ஈமானை கொடுத்து அந்த ஈமானுக்குரிய சோதனைகளும் கொடுப்பான். அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிக்கும் مستهم الباساء والضراء ام حسبتم من تدخل الجنه ولما ياتكم مثل الذين خلو من قبلكم உங்களுக்கு முன்னிருந்தவர்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமூகாயத்தினர்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களை படாத வரை நீங்களும் லேசாக சொர்க்கம் நுழைய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு சோதனைகள் வரமாட்டாது, கஷ்டங்கள் வரமாட்டாது, துன்பங்கள் வரமாட்டாது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் செய்யும் உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், முன்னிருந்த சமுதாயத்தினர்கள் இரும்பு சீப்பினால் வாரப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக இரும்பு சீப்புகளினால் வாரப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாக கிழிக்கப்பட்டிருக்கிறார்கள், தோள்கள் உரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகளை நீங்கள் சந்திக்காமல் இலேசாக சொர்க்கத்துக்கு நுழைய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, மனப்பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா அந்த நிலைமையை எங்களுக்கு உருவாக்கவில்லை. ஆனால் இன்று சிரியாவிலே நேற்று செய்தி கிடைத்திருக்கிறது, இப்பொழுதோ அந்த சிரியாவுடைய ஹல் பிரதேசம், அலப்போ என்று சொல்வோமே அந்த பிரதேசம், அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது, யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் தொடர்ந்து 2011 ஆண்டிலிருந்து நேற்று வரைக்கும் சுமார் 450,000 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய செவ்வாய்க்கிழமை, சென்ற செவ்வாய்க்கிழமை ஒரு அஹ்ரு சுன்னா, ஒரு சுன்னியை சேர்ந்த ஷியாக்களுடைய அட்டூழியம் அங்கே நடக்கிறது. ஒரு ஆலிமை குளிதோண்டி புதைத்து லா இலாஹ இல்லல் பஷர், அந்த சிரியாவுடைய ஜனாதிபதிதான் இறைவன் என்று சொல்ல வேண்டும் என்று குளிதோண்டி புதைக்கப்பட்டு அடிக்கப்படுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்தை கேட்டோம் நாங்கள், ஏனைய சஹாபாக்கள் ஹுபைப் ரலியல்லாஹுடைய சம்பவத்தை நாங்கள் கேட்டோம். ஆனால் இப்போது சிரியாவிலே நேற்று முன்தினம் ஒரு வீடியோ வந்திருக்கிறது, ஒரு வாலிபர், ஒரு வாலிபரை அந்த அரசாங்க ராணுவத்தினர் கைது செய்து ஒரு வீட்டுக்குள்ளே வைத்து அடிக்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடாது, லா இலாஹ இல்லா வலியுல்லா இல்லல் பஷர் இல்லல் அசத் என்ற வார்த்தைகளை சொல்லும்படி அழிக்கிறார்கள். ஆனால் அந்த வாலிபன் சொல்லவில்லை அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. முகம் இரத்த கட்டியாக மாறியிருக்கிறது, ஈமானை விடத்த யாரில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இன்று அங்கே இந்த அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துக்கு முன்னால் 64 அதை ரோமானிய சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆட்சி செய்து கொண்டு வந்தார். தொடர்ந்து ஆட்சி நடைபெறுகிறது. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே அவைகள், அந்த நாடுகள் பிரிக்கப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாடுகள் பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இருக்கின்ற லெபனான், பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், இந்த 4 பகுதிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் என்று அழைத்தார்கள். இப்பொழுது நாங்கள் சிரியா என்று சொல்கிறோம். இப்பொழுது சிறு சிறு அரசுகளாக, நாடுகளாக அவைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நாடுகள் பற்றி, அந்த ஷாம் பற்றி, அந்த சிரியா பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனம் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சில விஷயங்களை அறியாமல், உலகை தெரியாமல், இஸ்லாத்தை தெரியாமல் பிழையான செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த ஷாமை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், சிரியாவை பற்றி இப்பொழுது எந்த இடத்திலே அநியாயங்கள் நடக்கின்றனவோ அந்த இடங்கள் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா வகாத்தல் ஃபிதன், இதா வகாத்தில் ஃபிதன், ஒரு காலம் வரும் உலகத்திலே மிகப்பெரிய சோதனைகள் உண்டாகும், ஈமானை பாதுகாப்பது கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகும், ஈமானை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சிரியாவுக்கு செல்ல வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த பூமியிலே தான் இப்பொழுது அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலாவுக்கு தனது உலகத்தில் இருக்கின்ற பூமிகளில் அல்லாஹுக்கு விருப்பமான சிறந்த பூமி மக்கா மதீனா பற்றி வேற ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஷாம் சிரியா தான் அல்லாஹுக்கு விருப்பமான பூமி, அந்த பூமியிலே அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான நல்லடியார்கள் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு கூட்டத்தினர், அங்கே வாழ்கின்ற கூட்டத்தினர் நேரடியாக சொருக்கம் விளைவார்கள். அவர்களுக்கு கேலி கணக்கு கேட்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு தண்டனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த பூமியிலே இருந்து சொருக்கம் விளைவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த பூமி பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், அரேபிய அந்த கடலில் இருந்து, அந்த பிரதேசத்தில் இருந்து, அரேபிய கடற்பகுதியில் இருந்து, ஹதரமௌத் என்ற பிரதேசத்தில் இருந்து ஒரு நெருப்பு வெளியாகும். இறுதி காலத்திலே ஒரு நெருப்பு வெளியாகும். மக்கள் எல்லாரும் பயப்படுவார்கள், பிரிந்து செல்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், சமா தஅமுருனா, நீங்கள் அந்த நேரத்திலே எங்களுக்கு என்ன செய்யும்படி சொல்கிறீர்கள்? நாங்கள் அந்த நேரத்திலே என்ன செய்வது, என் எப்பா இவ்வாறு நடந்து கொள்வது என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅலைக்கும் பிஷாம், நீங்கள் சிரியாவுக்கு சென்று விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு சோபனங்கள் சொல்லப்பட்ட பூமி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவிலே தான் இறங்க போகிறார்கள். இறங்குகின்ற அந்த பள்ளிவாசல் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் இப்போது அழிக்கப்பட்டிருக்கின்றன. அது ஈமானுக்கு ஒரு சோதனை. நபி அவர்கள் சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் அநியாயமா அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவு சோதனங்கள் சொல்லப்பட்ட அந்த ஷாம், அந்த சிரியா இப்பொழுது குண்டு மலைகளால் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை பார்த்து ஈமானிலே சல்லம் ஏற்பட்டு விடக் கூடாது. ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வெற்றி வரப்போகிறது, ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வெற்றி வரப்போகிறது. 4,50,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உடனே, அப்படியானால் நாங்கள் எங்கே செல்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சோபனமாக சொல்லப்பட்ட அந்த இடங்கள் கூட இன்று அழிக்கப்பட்டிருக்கிறது என்று ஈமானிலே குறை உள்ளவர்கள் எத்தனையோ பேர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விட்டார்கள், தேவையில்லாத வார்த்தைகளில் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, அந்த பூமி இருக்கிறதே, ஒரு நாள் அது இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறப்போகிறது. கிறிஸ்துக்கு முன்னால் 64 ரோமானிய சக்கரவர்த்தி ஆட்சி செய்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காலத்திலே அந்த பகுதியெல்லாம் பிரிக்கப்பட்டு காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய காலத்திலே முழுமையாக கைப்பற்றப்படுகின்றன. முஹாவியா ரலியல்லாஹு மாத்திரம், அவருடைய ஆட்சி மாத்திரம் 90 அங்கே இருந்தன. அதற்கு பின்னால் பறிபோகிறது. பறிபோய் 1939 பின்னால் தான் அந்த நாடு சுதந்திரம் பெறுகிறது. அந்த நாடு, அந்த சிரியா பிரதேசம் பிரான்சுக்கு கீழால் இருந்தது. 1936 பின்னால் அது சுதந்திரம் பெற்று ஒரு வகையாக வந்து கொண்டிருந்தது. 1970 நினைக்கிறேன், அசாத் என்ற ஒருவர், அசத் என்ற ஒருவர், அவர் அந்த ராணுவ புரட்சியின் அடிப்படையில் ராணுவ புரட்சி செய்து அதனை கைப்பற்றுகிறார். கைப்பற்றி குடும்பம் குடும்பமாக அப்படியே ஆட்சிக்கு வருகிறது. 2011 இப்பொழுது இருக்கின்ற பசர் அல் அசத் என்பவர் இப்பொழுது ஜனாதிபதி ஆட்சிக்கு வருகிறார். அவர் ஷியா கொள்கை உள்ளவர். சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஷியா கொள்கை உள்ளவர். பெரும்பாலான உலமாக்களுடைய ஃபத்வாப்படி ஷியாக்கள் முஸ்லீம்கள் அல்ல. அவர்களுடைய கொள்கை என்ன? சஹாபாக்கள் மோசமானவர்கள். சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விபச்சாரி என்று சொல்கிறார்கள். அலி ரழியல்லாஹு அவர்களுக்கு வந்த நுபுவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறித்துக் கொண்டார்கள். அபூபக்கர் உமர் இரண்டு பேரும் மிக மோசமானவர்கள். நாம் ஆட்சிக்கு வந்தால், மக்கா மதீனாவை நாங்கள் கைப்பற்றினால், அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு பிண்டங்களை அபூபக்கரை முறையும் முதலாவது தோண்டி எடுத்து வெளியே வீசி விடுவோம். இது சாதாரண வார்த்தைகள், இதைவிட படுமோசமான வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் தான் ஷியாக்கள். இந்த கொள்கை உள்ளவர்தான் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி. அவருடைய சனத்தொகை 74% சுன்னி முஸ்லிம்கள். அவர்கள் வெறுமனே 16% தான் ஷியாக்கள். ஏனே அவர்கள் கிறிஸ்தவர்கள். சதாம் ஹுசைன் என்ன செய்தார்? ஷியாக்களை அடக்கி வைத்தார். உங்களுக்கு அடங்கி வாழ முடியும் என்றிருந்தால் இங்கே வாழ முடியும், இல்லாவிட்டால் முடியாது என்று அவர்களை அடக்கி வைத்திருந்தால் கடைசி நேரத்திலே சொன்னார், நான் மரணித்து போனதன் பின்னால், ஈராக்கை மட்டுமல்ல, யமனை மட்டுமல்ல, ஜோர்தானை மட்டுமல்ல, சிரியாவை மட்டுமல்ல, அந்த பிரதேசத்தையே இவர்கள் ஆழ்வார்கள். சிறுபான்மையாக இருந்து கொண்டு இவர்கள் இந்த இந்த உம்மத்துக்கு கேன்சர் போன்றவர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். இன்று அது நடக்கிறது. இந்த ஷியாக்கள் எப்படி உருவானார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால் யூதர்களுடைய சதியின் அடிப்படையில், யூதர்களுடைய சதி திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். இஸ்லாத்துடைய அடிப்படைகளை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி, முஸ்லீம்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி. இதிலே பல விஷயங்கள் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன. ஒரு தலைப்பில் பேசினா இன்னொரு தலைப்புக்கு போகாம பேச இயலாது. யூதர்கள் யார், ஷியாக்கள் யார், இப்பொழுது என்ன நடக்கிறது, அந்த அரேபிய தீபகற்றத்துடைய ஆட்சி முறை, புவியியல் முறை, ஜியோ பொலிட்டிக்ஸ், புவியியல் ரீதியான அரசியல், இவைகளை எல்லாம் தெரிந்தால்தான் என்ன நடக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் கப்பலேறி எங்களுடைய நாட்டுக்கும் வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே நாம் யாரும் அசந்துவிடக் கூடாது. ஒரு நாளைக்கு வெற்றி இஸ்லாத்துக்குத்தான். யாரும் எதையும் செய்யலாம், எதையும் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சிலே எங்களுக்கு சந்தேகம் வந்துவிடக் கூடாது. இன்று இலங்கையிலே யூதர்களுடைய சதி மோசடிகள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டு, முஸ்லீம்களுடைய மூளை சலவை செய்யப்பட்டு, ஒரு பயப்படக்கூடிய, ஒரு அச்சம் பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பள்ளிவாசலில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் பயந்திருக்கிறார்கள். சென்ற புதன்கிழமை எங்களுடைய பிரதேசத்திலே சிரியா மக்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அறிவித்தல் கொடுத்த பொழுது ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர்கள் சமூகம் அளித்திருந்தார்கள். வந்தத பார்த்தவரே பள்ளி நிர்வாகிகள் பயந்துட்டாங்க. இவ்வளவு ஜனத்தை பார்த்து பயமாயிக்குது, என்ன செஞ்சிருவாங்களா? நீங்க பயப்படாதீங்க, நாங்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. இது எங்களுடைய நாடு, நாம் பிறந்த நாடு, எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஆரம்பிக்க கொள்ள ஒருத்தர் வந்தார், சிஐடி நடந்து கொண்டிருக்க சிஏ வந்தாரு. கடைசி முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செஞ்சீங்க ப்ரோக்ராம், இல்ல உங்களுக்கு பாதுகாப்பு தாரத்துக்கு தான் என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு, யாரு வந்தாங்க நிகழ்ச்சி செய்யறதுக்கு? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவைகளுக்கெல்லாம் பயந்து விடக் கூடாது. எங்களுடைய அடையாளங்கள், அதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய எல்லையை மீறி சென்று விடவும் கூடாது. ஒரு இஸ்லாமிய நாடல்ல, அதற்காக வேண்டி பயந்து கோழிகளாகவும் ஆகிவிடக் கூடாது. உலகத்தில் என்ன நடக்கிறது, நாம் நினைக்கலாம் எங்களுடைய நாட்டிலே ஒரு மாற்றம் வரும் பொழுது எங்களுடைய சிந்தனை நடக்கிறது. இது நான் தெளிவாக சொல்கிறேன். இது இந்த ரணில வேற, இது மகிந்த ராஜபக்சர வேற, இது மைத்திரிட வேற என்று எல்லோரும் நினைக்கலாம். இல்லை சகோதரர்களே, அப்படி அல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய ரீதியில் ஒரு குழு இந்த உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த யூத குழு, இந்த யூதர்கள் அண்மை காலத்திலே முஸ்லிம் தனியார் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஒரு மாயையை இந்த இலங்கையிலே உருவாக்கினார்கள். முஸ்லிம் தனியார் சட்டம், முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று. கண்ணியமான சகோதரர்களே, எத்தனையோ பேர் பாதையிலே இறங்கினார்கள், ஆட்பாட்டங்கள் செய்தார்கள். ஆட்பாட்டம் செய்ய வேண்டும், பாதையில் இறங்க வேண்டும், விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு. கண்ணியமான சகோதரர்களே, அந்த பிரச்சனை வந்தபோது இதனை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது என்ன நடக்கிறது என்று. ஆரம்பத்திலே இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்துடைய அமைச்சரவையுடைய முடிவை அறிவிக்கக்கூடிய பேச்சாளர் மீடியாவுக்கு வந்து சொன்னார், ஜிஎஸ்பி பிளஸ் அந்த வரிச்சலுகை எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சரவையிலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார். எல்லாரும் கொதித்திருந்தார்கள். முஸ்லிம் தனியார் சட்டத்தை இல்லாமலாக்குவதற்கு இந்த அரசாங்கம் துணிகிறது, இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அடுத்த நாள் இந்த குழப்பத்துக்கு பின்னால ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் சொல்கிறார்கள், இல்லை முஸ்லிம் தனியார் சட்டம் மாற்றப்பட மாட்டாது, இது யாரு சொன்னது என்று. அதுக்கு ரெண்டு நாளைக்கு பின்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தின், ஐரோப்பிய ஒன்றியம் என்றால் என்ன சொல்ல வருகிறேன், அங்கே இருக்கிற இலங்கைக்கு வந்து நேரத்தில் பிரதிநிதி சொல்கிறார், நாங்கள் அப்படி சொல்லவில்லை, உங்களுடைய தனியார் சட்டம் உங்களோடு உள்ளது, நாங்கள் சொன்னது என்ன, சர்வதேச மட்டத்திலே திருமண வயது 16 ஆக இருக்கிறது, அது சர்வதேச உலக சட்டத்திலே இருக்கிறது, அதனை உங்களுடைய நாட்டிலே கொண்டு வாருங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே உள்ள யூனிசெஃப் நிறுவனத்திலிருந்து பிரதமருக்கு கடிதம் வருகிறது, அந்த கடிதம் என்னிடத்தில் இருக்கிறது. அதை பார்த்தால் அதில் கூட முஸ்லிம் தனியார் சட்டம் என்று குறிப்பிடப்பட்டில்லை, குறிப்பிடப்படவில்லை. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுவர்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும், சிறுவயதிலே கற்பிணிகள் இந்த நாட்டில் அதிகமாக உருவாகிறார்கள், அவர்களுடைய விஷயத்திலே அவர்களை பாதுகாக்கும் விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற வார்த்தை தான் அதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒட்டுமொத்தமாக பார்த்தா யாரும் முஸ்லிம் தனியார் சட்டத்தை பற்றி பேசவில்லை. அப்படியானால் அந்த அமைச்சரவை முடிவை பேச்சாளர் ஏன் சொன்னார் என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி சொல்லுவார், எந்த அடிப்படையில் சொல்லுவார்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி தனியார் சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றிருந்தால் அதிலே பிரச்சனை இல்லை. 2008 முதல் இந்த நாட்டிலே உலமாக்கள், முக்கியஸ்தர்கள், சமூக தலைவர்கள் ஒன்று கூடி இதிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றம் வரை போகிறது, அங்கே மேசைக்கு போகிறது, அதற்கு பின்னால் தொடர்ந்து செல்ல மாட்டாது, அப்படியே தடைபட்டு விடுகிறது. இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களுக்கு நாங்கள் மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த சட்டங்களை மாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இருக்க முடியும், இந்த ராஜ்யங்கள் இந்த விஷயங்கள் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்கிறது, சர்வதேச மட்டத்திலே திருமண வயது 16 ஆக இருக்கிறது, எனவே உங்களுடைய நாட்டிலே முஸ்லீம்கள் 12 என்று இருக்கிறது, அதனை 16 ஆக மாற்றுங்கள். அவர்கள் முஸ்லீம் சட்டத்தை குறிப்பிடவில்லை, இந்த நாட்டிலே வேறு வேறு பல சட்டங்களிலும் 12 வயது என்று இருக்கிறது, நீங்கள் அதனை சர்வதேச மட்டத்துக்கு சட்டத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னதை தவிர முஸ்லீம் தனியார் சட்டம் பற்றி பேசவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் என்றால் என்ன, 1950 இரண்டாம் உலக மகாயுத்தத்திற்கு பின்னால் பிரான்சிலே அந்த நேரத்தில் இருந்த வெளிவிவகார அமைச்சர் ராபர்ட் இஸ்குமேன் என்று சொல்லக்கூடியவர் யோசிக்கிறார், நாங்கள் ஐரோப்பாவிலே இருக்கக்கூடியவர்கள் பலமோடு இருக்கிறோம், எங்களுக்கு மத்தியிலே பிரச்சினை, எங்களுக்கு மத்தியிலே சண்டை, எங்களுக்கு மத்தியிலே யுத்தங்கள் வந்துவிட்டால் எங்களுடைய பலம் குன்றிவிடும், நாங்கள் நாசமாகி விடுவோம், எங்களுடைய பலம் இல்லாமல் போய்விடும். எனவே 6 கூட்டி சொல்கிறார், நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம், நாங்கள் ஒற்றுமையாகி விடுவோம், எங்களுக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 1950 ஒரு 6 கொண்டு ஒரு ஒன்றியத்தை அமைக்கிறார். அந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் என்று பெயர் வரவில்லை. 1985 ஒரு சிங்கிள் ஆக்ட், அதாவது சில சட்டங்களை போட்டு அந்த சட்டங்கள் இந்த 5 மத்தியிலே ஒரே மாதிரி தான் இருக்கும், எங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய நாட்டிலிருந்து உங்களுடைய நாட்டுக்கு வருவதாக இருந்தால் பாஸ்போர்ட் தேவை அவசியம் இல்லை, எங்களுக்குள்ளே நாங்கள் போய் வந்து கொள்ளலாம் என்று ஒரு திட்டத்தை அவர்களுக்குள்ளே அறிமுகம் செய்தார்கள். இப்படி இப்படி கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கிட்டத்தட்ட 28 ஒன்று சேர்த்தார்கள். 28 ஒன்று சேர்ந்ததுதான் ஐரோப்பிய ஒன்று என்று சொல்கிறோம். 2002 யூரோ நாணயத்தை அறிமுகம் செய்தார்கள், எங்களுடைய பணத்தை கொண்டு போய் இந்தியாவிலே செலவு செய்ய முடியாது, இந்தியாவுடைய காசை கொண்டு வந்து இங்கே கொடுக்க முடியாது, எங்களுடைய நாட்டு பணம் தான் எங்களுடைய நாட்டுக்குள்ளே செலவு செய்ய முடியும். ஆனால் அவர்கள் 28 சேர்ந்து அதிலே 19 ஒன்றுபட்டன, யூரோ அந்த நாணயத்தை 19 பாவிக்கலாம், அந்த நாட்டில் இந்த நாட்டில் பாவிக்கலாம், அந்த நாட்டில் உள்ளவர்கள் இங்கே பாவிக்கலாம், ஒரு 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 நாடாக ஆக்கினார்கள். வேறு வேறு நாடு, வேறு வேறு அரசு, ஒரு ஒற்றுமைக்காக, ஒரு பலத்துக்காக அந்த ஒன்றியத்தை உருவாக்கி அதனுடைய தீம் என்ன தெரியுமா, அதனுடைய நோக்கு வாசகம் என்ன தெரியுமா, யுனைடெட் இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, நாங்கள் 28 நாடுகளும் 28 குலத்திலே இருக்கலாம், 28 கொள்கையிலே இருக்கலாம், 28 பிரச்சனையிலே இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொல்லும் பொழுது ஐரோப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானால் நாங்கள் ஒன்றுபட்டு விடுவோம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், சுமார் 48 நாடுகளை, 48 வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை தெரிவு செய்து அவர்கள் சொன்னார்கள், அந்த 48 நாடுக்கும் உங்களுடைய நாடுகளிலே உள்ள தயாரிப்புகளை, தயாரிப்பு பொருட்களை நீங்கள் எங்களுடைய இந்த 28 நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் வரிகள் இல்லாமல். ஒரு நாட்டுக்கு ஒரு ஆட்டா ஒன்று ஸ்ரீலங்கா இறக்குமதி செய்யறா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் தான் கோஸ்ட் ஆகும். அது அப்படி இப்படி எல்லாம் வரக்கூடாது 5 லட்சமா மாறுது. இந்த வரி வெட்கிட்ட எல்லாம் பாவ போல ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறது, இந்த 48 நாடுகளுக்கும் சலுகை கொடுக்கிறது, உங்களுடைய நாட்டுடைய பொருட்களை எங்களுடைய இந்த 48 நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம், எந்த வரியும் கிடையாது, வெட்டு இல்லாமல், வரி இல்லாமல் ஏற்றுமதி செய்யலாம் என்று சொன்னது. இதுக்குத்தான் சொல்ல GST பிளஸ் என்று சொல்வார்கள். இதனை 2005 ஆண்டு இந்த நாட்டுக்கு கிடைக்கிறது. இந்த நாட்டுக்கு கிடைத்ததனுடைய பிரதிபலிப்பு என்ன, சுமார் 7250 பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம், எந்த ஒரு செலவும் இல்லாமல், எந்த ஒரு வெட்டும் இல்லாமல். எத்தனையோ வெளிநாடுகளில் உள்ள கம்பெனிகள் இங்கே வந்து முதலீடு செய்து இங்கே கம்பெனிகளை ஆரம்பித்தன. சுமார் 5 லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. இருபத்தொன்பது வீதமான ஏற்றுமதி பொருட்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் தான் இங்கிருந்து ஏற்றுமதி செய்தார்கள். சுமார் வருடாந்தம் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த நாட்டுக்கு அதிலே வருமானம் வந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் சென்ற அரசாங்கத்திலே இப்பொழுதுள்ள அரசாங்கத்தினுடைய தூண்டுகோலின் அடிப்படையிலும், ஏனைய நாடுகளுடைய தமிழர்களுடைய ஒன்றியங்களுடைய தூண்டுகோல் அடிப்படையிலும் அது இடைநிறுத்தப்பட்டது. ஏன், இங்கே மனித உரிமை மீறப்படுகிறது இலங்கையிலே, எனவே அந்த சலுகை இந்த நாட்டுக்கு தரப்பட மாட்டாது என்று நிறுத்தப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது பேரின சமூகம் பார்க்கிறது, ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறது முஸ்லிம் தனியார் சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அப்படி ஒன்று நடக்கவில்லை. இப்படி ஒரு புதிய ஒரு பூதாகரமான ஒரு செய்தியை பெரும்பான்மை மக்களுடைய தலையிலே போடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சட்டம் இந்த நாட்டிலே இருந்தால் உங்களுக்கு GST பிளஸ் கிடைக்க மாட்டாது. இந்த நாட்டிலே 5 லட்சம் மக்களுடைய வேலைகள் இல்லாமல் போய்விட்டது. 3000 வரையான அமெரிக்க டாலர்களுடைய வருமானம் இல்லாமல் போய்விட்டது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, முஸ்லிம்கள் என்ற ஒரு மாயையை இப்பொழுது போடப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி ஒன்று வரும்பொழுது அது தனியார் சட்டத்தை மாற்றுவது மாற்றாது வேறு விஷயம், அது எங்களுடைய ஒரு உரிமை. 12 வயதில் திருமணம் முடித்துக் கொடுக்கலாம் எங்களுடைய சட்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு யாராவது நாங்க 12, இதே தனிப்பட்ட கருத்து, இன்னைக்கு யாராவது வித்தியாசமா நினைச்சு கொள்ள கூடாது, எங்களுடைய உரிமைகள் நாங்கள் ஒட்டுக் கொடுக்க கூடாது, ஒட்டுக் கொடுக்க முடியாது, ஒட்டுக் கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் இந்த நாட்டுக்குரிய ஒரு பெரிய வருமானத்தை, ஒரு சலுகையை, இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு எங்களுடைய அமுலில் இல்லாத எங்களுக்குரிய ஒரு உரிமை இருக்குமானால் அதை நாங்கள் எல்லோரையும் கூட்டி, அப்படியா பிரச்சனை இல்லை, நாங்கள் திருமண வயதை 16 ஆக்கிக் கொள்கிறோம் என்று எங்களுக்கு சொல்ல இருந்துச்சு. அந்த சான்ஸ் இல்லாம போச்சு. இன்று பெரிய மட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன, முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லாதவர்கள். கோடான கோடி வருமானம் வரக்கூடிய வருமான வழிகளை முஸ்லீம்கள் தடை செய்திருக்கிறார்கள். அது அமுலில் இல்லாத சட்டம். எனவேதான் சென்ற மாதம் ஜம்மியத்துலமாவுடைய ஒரு முக்கியமான ஆளின் ஃபாசில் ஃபாரூக் எல்லோருக்கும் தெரியும், அவர் பல பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்திருந்தால், நான் எனது மகளை 12 வயது மகளை நான் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்று. இது வேறு விதமாக ஒரு மாயை போடப்பட்டு அவர்களுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது, முஸ்லீம்கள் தடையாக இருக்கிறார்கள் என்று. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால் ஐரோப்பிய ஒன்றிய அறிக்கைக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னால் இலங்கையிலே உள்ள
எங்களோட இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகள் மூன்று பேர் எல்லோரும் வீடியோ கிளிப் பார்த்திருப்பீர்கள். பாராளுமன்ற வளாகத்திலே போய் சொன்னார்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் தனியார் சட்டம் மாற்றப்பட வேண்டும், அதிலே முஸ்லிம் பெண்களாக எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஐரோப்பிய ஒன்றியம் அல்ல, எங்களுடைய எதிரிகள் அல்ல, யூதர்கள் அல்ல, அல்ல இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறது அல்ல. இந்த நாட்டிலே ஒரு சட்ட ஒரு பெண் சட்டத்தரணி, நான் சமூகத்துக்காக வேண்டி முன்னின்று பேசக்கூடியவள் வாழிடக்கூடிய என்ற பெண்மணி வாய் கூசாமல் சொல்கிறார், இந்த சட்டங்களிலே திருத்தம் கொண்டு வர வேண்டும், இவைகள் அநியாயம் நடக்கிறது, முஸ்லிம் தனியார் சட்டம் என்பது அநியாயம் நடக்கிறது என்று. மூன்று பெண்மணிகள், புத்தளத்தை சேர்ந்த, ஏராவூரை சேர்ந்த, இன்னும் ஒரு பெண்ணி கொழும்பை சேர்ந்த, மூணு பெண்மணிகள் பகிரங்கமாக மீடியாவுக்கு தமிழிலே பேசியதை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே உலகத்திலே என்ன நடக்கிறது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனை இவைகளெல்லாம் பார்த்து பார்த்து, நாங்கள் சிந்தித்து சிந்தித்து, யோசித்து யோசித்து, நாங்கள் அல்லாவின் பக்கம் திரும்புவதை மறந்துவிட்டோம். உலகத்திலே என்ன இவைகளெல்லாம் நடக்கிறது? இந்த திட்டங்கள் எல்லாம் இலங்கையோட திட்டம் இல்ல, சர்வதேச மட்டத்திலே இந்த யூதர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே 1,40,000,000 யூதர்கள் தான் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலே 7 மில்லியன், ஆசியாவிலே 5 மில்லியன், ஐரோப்பாவிலே 2 மில்லியன், வெறுமனே 1,00,000 ஆப்பிரிக்காவிலே. 1,40,00,000 பேர் தான் உலகத்திலே யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முழு உலகத்தையும் தன் வசம் வைத்து ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே குழப்பங்களை உண்டு பண்ணுகிறார்கள். யுத்தங்களின் மூலமாக சுமார் 450,000 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய மிகப்பெரிய திட்டங்கள் ஒன்று, உலகத்திலே சனத்தொகையை குறைக்க வேண்டும், ஒரு நாள் இந்த உலகத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்று அவர்கள் பல 100 வருடங்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள். உலகத்திலே சனத்தொகை கூடுதலாக இருந்தால் எங்களுக்கு ஒரு நாட்டிலே இருந்து ஆட்சி செய்ய முடியாது, உலக சனத்தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான மனித படுகொலைகளுக்கு காரணமாக அவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடன் பிறப்புகளே, இவைகளுக்கு மத்தியில், இந்த பிரச்சனைகள், இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் எங்களுடைய சிந்தனை அல்லாவின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அல்லாஹ் நடத்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அறியாத உலகத்திலே யாருக்கும் எந்தவொன்றும் செய்ய முடியாது. ஜப்பானிலே அல்லது சைனாவிலே சென்ற 2 தினங்களுக்கு முன்னால் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு தேரர் பேசியிருப்பதை நீங்கள் வீடியோ கிளிப் மூலம் பார்த்திருப்பீர்கள். இலங்கையிலே உள்ள தமிழர்களையும் முஸ்லீம்களையும் அடித்து விரட்ட வேண்டும், இந்த நாட்டை முழுக்க முழுக்க பௌத்த நாடாக மாற்ற வேண்டும் என அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஈமான் உள்ளவர் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். ஏன்? கண்ணியமான சகோதரர், எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ பல 100 ஆண்டு காலமாக சுதந்திரமாக நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தோம். ஒரு இஸ்லாமிய நாடு மாதிரி எங்களுக்கு அடக்கம் இருக்கவில்லை, ஒழுக்கம் இருக்கவில்லை, மற்றவர்களுடைய கருத்தை மதிக்கவில்லை. பிறர் பக்கத்து வீதியிலே, பக்கத்து ரோட்டிலே அந்நியவர்கள் இருப்பார்கள், எங்களுடைய இந்த லவுட் ஸ்பீக்கர் சத்தத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வோமே என்று சிந்தனை இருக்கவில்லை. 27 வந்துட்டா மைக்க போட்டாலும் அது தேவையா? அழுகிறது அல்லாவுக்கும் எங்களுக்கும் மட்டும் உரியது. ஏன் அழுகை அல்லாதான் கேட்க வேண்டும்? மைக்கை போட்டு ஊரு முழுக்க கேட்பதற்கு என்ன தேவை இருக்கிறது? இவைகளை எல்லாம் பார்க்காமல், கேட்காமல், சிந்திக்காமல் செய்ததன் விளைவு இப்போது ஒரு சோதனை காலத்தில் இருக்கிறோம். இந்த சோதனை காலத்திலே அல்லாஹ்வின் மீது எங்களுடைய நம்பிக்கை வர வேண்டும். லா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லா யாரமஹா, ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை கீழே எழுவதாக இருந்தாலும் அது ஒரு விஷயமாக நாங்கள் கணக்கெடுப்பது கிடையாது. ஒரு மரம் இருக்கிறது, மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது, இது யாராவது செய்தியில சொல்லுவாங்களா? நேற்று அசதுவையில் பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுந்ததுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்றான், அதாவது சப்ஜெக்ட் ஒன்று நீக்குது, அதனை நான் செய்கிறேன். உலகத்திலே ஒரு மரம் இருக்கிறது, மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அதனை நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். அது காய்ந்தது, காய்த்த காத்தளித்தது, கீழே விழுந்தது அல்ல, அதனை நான் தான் வீழ்த்தாட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் உலகத்திலே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இவ்வளவு பெரிய சோதனைகள், இவ்வளவு பெரிய கஷ்டங்கள், இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இந்த குர்ஆனை பார்த்து பயங்கரவாதத்தை போதிக்கிறது, இதனை இல்லாமலாக்க வேண்டும் என்று இன்று தூக்கிக் கொண்டு போராடுகிறார்கள். எங்களுக்கு என்ன கவல சகோதரர்களே? அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அடிப்படை சிந்தனை எங்களுடைய உள்ளத்துக்கு வர வேண்டும். குர்ஆன் நாங்கள்ிறோம் அதனை பாதுகாப்பது எங்களுடைய வேலை நல்லா எடுத்துக் கொண்டான். இதனுடைய ஒரு எழுத்தை, ஒரு நுக்தாவை, ஒரு ஒரு அருகை, ஒரு எழுத்தை இல்லாமலாக்க முடியுமா சகோதரர்களே? அல்லாஹ் பொறுப்பேற்று எடுத்து விட்டான். யாராலும் அழிக்கவோ அதை இல்லாமலாக்கவோ முடியாது சகோதரர்களே. இந்த நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். ஆனால் எங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டும், இவர்கள் எல்லாம் எதிராக எங்களுக்கு பேசுகிறார்களோ, எங்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இல்லாமலாக்கி திட்டம் தீட்டுகிறார்களோ, அவர்களை பார்த்து ஐயோ பாவம், உலகத்திலும் இப்படி இருந்துவிட்டு நாளை மரணித்து மண்ணறைக்கு சென்றாலும் நிரந்தரமாக நஷ்டத்துக்கு போய் விடுவார்களே, நிரந்தரமாக நரகத்துக்கு சென்று விடுவார்களே என்ற சிந்தனையும் கவலையும் தான் எங்களுக்கு இருக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு ஜனாதா தூக்கி செல்லப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. எழும்பி நிற்கிறார்கள். லிம தபிக்கி யா ரசூலல்லாஹ், இன்னஹு யஹூதியுன். யா ரசூலல்லாஹ், ஏன் அழ வேண்டும், ஏன் அழ வேண்டும், ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? ஒரு யூதருடைய சதைப்பிண்டம் அல்லவா எங்களுடைய பாசையில சொல்ற இந்த நரகத்துக்கு கொண்டு போகுது என்றுதான் எங்களுடைய மனசு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு யூதனுடைய ஜனாதாதான தூக்கிச் செல்லப்படுகிறது, ஏன் அழ வேண்டும் என்று கேட்டபொழுது சல்லாஸ்மர் அவர்கள் சொல்கிறார்கள், அவனும் மனிதன் அல்லவா, நான் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு முன்னால் ஒருவன் நரகத்தை நோக்கி செல்கிறானே என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஹிஜ்ரத் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஒரு பாதையிலே செல்ல தயாராகிறார்கள். உடனே சொல்கிறார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பாதையினூடாக செல்ல வேண்டாம், இது கரண் முரண்டான பாதை, கள்வர்கள், வழிப்புறை கொள்ளைக்காரர்கள் எல்லாம் இந்த பாதையில் இருக்கிறார்கள் என்று சொன்னபொழுது சல்லாஸ்மர்கள் சொல்கிறார்கள், அவர்களும் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்லவா, கொள்ளையடிக்கட்டும், அநியாயம் செய்யட்டும், ஆள்கொள்ளட்டும், என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த, என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லவா என்று அதே பாதையில் செல்கிறார்கள். இரண்டு பேர்கள் வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், மன் அந்துமா, நீங்கள் இருவரும் யார்? நஹ்னு முஹானான், நாங்கள் மோசமானவர்கள், கெட்ட வேலை செய்யக்கூடியவர்கள், கொள்ளைக்காரர்கள், கொலை செய்யக்கூடியவர்கள், பாதையிலே செல்வருடைய பொருளை அபகரிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னபொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை இல்லை, பல் அந்துமா முக்கரமான், நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், மனிதனாக படைத்து எல்லோரையும் அல்லாஹ் சங்கை செய்திருக்கிறான், நீங்கள் கண்ணியமானவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்று, என்னை ஏற்று அல்லாஹ்வின் பக்கம் பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னவுடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டவுடனே அந்த இருவரும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே உலகத்தை நடக்கின்ற இந்த மாயா விஷயங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய மூளைக்குள் போட்டுவிடக் கூடாது. எல்லா விஷயத்தையும் மறந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நாங்களும் சேர்ந்துதான் எப்பொழுது அமெரிக்காவிலே டிரம்ப் ஆட்சிக்கு வந்தாரோ அவன் செய்த அநியாயம் தான் என்று உலகம் சொல்லலாம். இது அல்லாஹுடைய ஏற்பாடு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கடைசிக்கு சல்லாஸ்மர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெரிய பிரச்சனை வரும், இதைவிட முழு உலகமும் கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். பித்னாக்கள், கோபங்கள், பிரச்சனைகள் வரப்போகிறது. அப்படி வந்துவிட்டால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னல் ஈமான் பிஷாம், நீங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள, ஈமானை நீங்கள் உங்களிடத்திலே பாதுகாத்து வைத்துக் கொள்ள நீங்கள் செல்ல வேண்டிய இடம் சிரியாதான் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, எனவே எங்களுடைய சிந்தனை அல்லாஹின் பக்கம் இருக்க வேண்டும். உலக சிந்தனை, உலக செய்திகள், உலக விஷயங்கள் பார்ப்பதோடு எங்களுடைய ஊருக்குள்ளே, எங்களுக்குள்ளே, எனது வாழ்க்கைக்குள்ளே எப்படி இருக்கிறது, எனது செயல்பாடு, எனது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? நான் அந்நியவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன், அந்நியவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன், அவன் என்னை பார்த்து எப்படி அந்த கொடுக்கல் வாங்கல் செய்கிறான், திருப்திகரமாக செய்கிறானா? சென்ற மூன்று கிழமைக்கு மேலூர் பகுதியிலே ஒரு பார்மசிக்கு நான் சாமான் மருந்து எடுக்க போன நேரம் ஒரு அந்நிய சகோதரர் வர்ற அருளுக்கு வந்து என்கிட்ட சொல்றாரு, நான் தொப்பி போட்டிக்கிறேன் பார்த்து சொல்றாரு. பக்கத்து ஹோட்டல்ல நான் அவர் தொப்பி செஞ்சு போடுறவர், தொப்பி சின்ன தொப்பி செஞ்சு போத்தல்ல போடுறவர். நான் 3 கிழமையா ஒரு 300 ரூபா காசு வாங்குறதுக்காக வேண்டி அலைஞ்சி 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 மாறேன். இவன் தாரானே இல்ல, எனக்கு எடுக்க தெரியும் எப்படி எடுக்கணும்னு. ஆனா நான் அப்படி எடுத்துட்டேன்டா, ஏன் சமுதாயத்தினர்கள் வேற மாதிரி இதை திட்டம் தீட்டிருவாங்க. அதனாலதான் நான் பொறுத்துக் கொள்றேன். இவன் ஒரு இவன் ஒரு முஸ்லீம் அல்ல, இவன் உண்மையான முஸ்லீமா இருந்தா இப்படி நடப்பானா என்ன? அந்த பார்மசிக்குள்ளே வந்து அந்த ஓனர்கிட்ட மின்னிடத்தையும் சொல்லி செல்கிறான். 300 ரூபா காசி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இன்று எங்களுடைய எங்களுடைய சிந்தனை கெட்டு போய்விட்டது. எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய குழந்தைகளுடைய சிந்தனை கெட்டு போய்விட்டது. சென்ற வாரம் அல்லாஹ் பாதுகாத்தான், 2-3 நாட்கள் தூக்கம் இல்லை. என்ன ஓலெவல் எக்ஸாம் எழுத வந்திருக்கிறாங்க ஒரு ஹால்ல, ஒரு பிரபல்யமான ஸ்கூல் எங்க பகுதியில். இப்ப தேர சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் எக்ஸாம் எழுத துபாயில் வசிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்திருக்கிறார் எக்ஸாம் எழுதுறதுக்கு. எழுதி ஆஃப் டைம் ஒரு பாடம் முடிஞ்சு போக்கல, எங்களை பொம்பளை பிள்ளை ஒன்று போக்கல, எங்களை முஸ்லீம் பொடியை ஒன்று போய்த்து முட்டிக்கிறார் மேல. அதை பார்த்துட்டு மிகம கரண்டே பா மல்லி ஹொந்தனேனே சொரிக்கேண்டேன்னு சொல்லி சொல்லிக்கிறான். சொறேன்னு சொல்லிருங்க, இது செய்ய சரலே என்று முஸ்லீம் அல்லாத ஒரு மாணவன் முஸ்லீம் மாணவருக்கு சொன்ன பொழுது அந்த மாணவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு தலை வெடிச்சு கண் வெளியே வர பார்க்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பதட்டமான நிலைமை இது. இப்படித்தான் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னான். ஆறு முஸ்லீம் பொடியமாரி சேர்ந்து ஒரு பொடியனுக்கு அடிச்சண்டா அது நியாயம் இல்லாத வேலை தானே. எப்படியோ பேசி கேசி ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் ஜிம்மியும் சொல்லமா பாடசாலை சம்பந்தப்பட்ட எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு போன ஜும்மாவுக்கு பின்னால சமாதான பேச்சுவார்த்தையில எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு பின்னால நான் சொன்ன முஸ்லீம் பாவனை போய் கட்டுப்பிடிங்க, அந்த அறிவு சரி உங்கள்கிட்ட வரட்டும்னு. அவன் கட்டுப்பிடிச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னான், வந்துட்ட இங்கன கணி இல்ல நிக்கான் சஸ்தி அது பார்த்துதான் வந்துட்ட என்ன கம்பலட்ட உந்த கட்டி எண்டோனே. எதிர்காலத்தில் எங்களை ஊருக்கு நல்ல ஆட்கள் வரணும், இந்த பாட்டெல்லாம் விட்டு நல்லா படிக்கிற வேலையை பாருங்களா என்று அந்த சிங்கள மாணவர் சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய ஒரு முஸ்லிம் மொத்த அடிக்கும் பொழுது மற்றவர்கள் போய் பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்து பிடிக்க வேண்டியவர்கள் இவர்களும் சேர்ந்து அடிக்கக்கூடிய நிலைமைக்கு எங்களுடைய மாணவர்களுடைய சிந்தனை அதாவது சலவை செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல குழந்தைகள் நல்ல சிந்தனை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள், கூடாத பாவனைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமாக இருந்த ஒரு சமூகம் இன்று கண்ணியத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது நான் எல்லா பகுதிக்கும் போற எல்லா ஊர்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. சிந்தனை செய்ய வேண்டும். ஊர் பொறுப்புதார்கள், முக்கியஸ்தர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள், உலமாக்கள், ஆசிரியர்கள், முக்கியஸ்தர்கள், சமூகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோரும் சமூகத்தை பற்றிய இவ்விதமான சிந்தனை வர வேண்டும். மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். மற்றவர்களோடு எவ்வாறு பண்பாக நடந்து கொள்ள வேண்டும், அந்நியவர்களோடு பண்பாக நடந்து கொள்ள. அதற்காக வேண்டி எங்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு கும்பிடுவதும் அவர்களுடைய எண்ணெய் எடுத்து பூசுவதும் இதெல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்பதும் கிடையாது, அது செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் ஈமான் உள்ளவர்கள், ஈமான் உருவிக்கவர்கள், ஆனால் எங்களுடைய பண்பாடு அவர்களுக்கு காட்ட வேண்டும். முஸ்லீம்கள் என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான், நல்லவர்கள் தான், அவர்கள் நல்ல பண்புள்ளவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள் என்ற சிந்தனை வர வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே இப்பொழுது உம்மத்துக்கு எங்களுடைய முஸ்லீம்களுக்கு ஒரே வழி, எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நபியர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறைகளை காட்டித் தந்தார்களோ அவைகளை எங்களுடைய வழிமுறையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் உலகத்திலே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது. நாங்கள் போடுகின்ற திட்டங்களோ எங்களுடைய எதிரிகள் போடுகின்ற திட்டங்களோ ஒருபோதும் அது செல்லுபடியற்றது. எபன் ஆதம் இன்னக்க துரீது உரீத் வலாயக்கூனு இல்லாமா உரீத், மனிதா நீயும் நாடுகிறாய் நானும் நாடுகிறேன், நீயும் திட்டங்கள் தீட்டுகிறாய் நானும் திட்டங்கள் தீட்டுகிறேன், லாயக்கூனு இல்லாமா உரீத், உலகத்திலே நான் நாடுவதுதான் நடக்கிறதே தவிர நீ போடுகிற திட்டம் பயன்கள் நடக்க மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, விளம்பரப்புகளே, நாங்கள் கவலைப்பட வேண்டும், நாங்கள் பயப்பட வேண்டும். அல்லாஹ் எங்களை தண்டித்து விடக்கூடாது. உலகத்திலே முஸ்லீம்கள் எப்படி பலம் உள்ளவர்கள், 74 வீதமான பலமுள்ள மக்கள், வீதமான பெரும்பான்மையான மக்கள் 16 வீதம் உள்ளவர்களால் அடி வாங்குகிறார்கள். காரணம் என்ன? கண்ணியமான சகோதரிலே, அல்லாவை கொண்டுதான் நடக்கிறது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை நடாத்துவான். எங்களுடைய சிந்தனை அல்லாவின் பக்கமாக வேண்டும். பாங்கு சொன்னால் பள்ளிக்கு வருவது கிடையாது, சுபகு தொழுவது கிடையாது. ஹசரத்தும் மோதினும் ரெண்டு பேரும் தான் இப்ப உங்களோட ஊர்ல ஃபுல்லா வருவாங்களாக்கி, இவங்களெல்லாம் சுபகு தொழவாராங்களாக்கி. நான் நிகழ்வு பக்கத்தை சொல்றேன், பெரிய பள்ளிவாசல், பள்ளிவாசல்கள் பெருசாகிக்கொண்டே செல்கின்றன, ஆனா தப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது. தொழுகை காலில் அல்லாவுடைய உதவி எங்க கிடைக்க போகிறது சகோதரர்களே? நேர்மையாக நியாயமாக கொடுக்கல் வாங்கல்கள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீதியாக நேர்மையாக ஹலாலை பேணக்கூடியவர்களாக. ஹலால்ன்ற சாப்பாடுல மட்டுமல்ல சகோதரர்களே, பள்ளிக்கு வருகிறோம், ஒத்தர் செருப்பை கழட்டி வச்சுக்கிறாரு, நாங்க என்ன செய்யறோம்? அந்த செருப்பு ஒரு தள்ளு, எங்களை செருப்பை கழட்டி வச்சுட்டு வரோம். பண்டி அரைச்சி தின்ற மட்டும் இல்ல ஹராம், அந்த வேலை ஹராம். வாரது பள்ளிக்குள்ள. ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜும்மாவுக்கு வருகிறார் ஒருவர், வாரவங்க முன்னுக்காய் தான் உட்காரணும். கடைசிக்கு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் தள்ளி 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 முன்னுக்கு வராது. சல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து தலை செய்து உட்காருங்க. அப்படி வாரது ஹராம். ஒருத்தரை தோண்டி அவரை தொந்தரவு செஞ்சு தட்டி மிரிச்சு கொண்டு வாரது இஸ்லாம் தலை செய்ய. நபியவங்க அப்படியே உட்காருங்க, நீங்க வந்தா நபி ஸல்லல்லாஹு தலை செய்தார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வர வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்பொழுது வருமோ? அல்லாஹுடைய உதவி வரும். அல்லாஹுடைய உதவியால் மாத்திரம்தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறதே தவிர, ஆயுதங்களினால், அரசாங்கங்களினால், ஆட்சியாயினால், ஆட்சி பலங்களினால் எங்களுக்கு வெற்றி கிடைக்க மாட்டார் என்பதை உறுதியாக உள்ளத்தில் வைக்க வேண்டும். நாங்கள் ஆயுதம் தூக்கக்கூடியவர்கள் அல்ல, அல்லது அரசாங்கங்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் அல்ல. எங்களுடைய போராட்டம், எங்களுடைய எல்லா விஷயங்களையும் நாங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்விடம் நாங்கள் ஒப்படைப்போம். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு பதிலளிப்பான். கடைசியாக ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை கூறி முடிக்கின்றேன். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வல் முஃமினீன் யுரீதுன லியுஸ்ஃபி நூரல்லாஹ் பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன். இஸ்லாம் என்ற ஜோதியை, இந்த பிரகாசத்தை வாயினால் ஃபூ என ஊதி அணைத்து இவர்கள் நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி, இந்த இஸ்லாம் என்ற ஜோதியை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான். இஸ்லாத்துக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்று திருக்குர்ஆன் அடித்து சொல்கிறது. அதிலே எங்களுக்கு சந்தேகம் இல்லை. எனவே இந்த நம்பிக்கை, இந்த ஈமானோடு கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியதாக நாங்கள் அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா எங்களுக்கு வெற்றியை தருவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யாழ நாங்கள் செய்த பாவங்களையும் மன்னித்தல்வாயாக, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யா அல்லா ரப்பே ரஹ்மானே அல்லா, உலகத்திலே அல்லா, உலகத்திலே பல இடங்களிலே முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லா குறிப்பாக பர்மாவிலே முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லா, யா அல்லா சிரியாவிலே முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பல நாடுகளிலே முஸ்லீம்கள் உன்னை ரப் என்று சொன்னதற்காக வேண்டிய கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லா, யா அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தல்வாயாக, அவர்களை பாதுகாத்தல்வாயாக, முன்னாலும் பின்னாலும் எழுதாலும் எழுதாலும் மேலாலும் கீழாலும் பூரமான பாதுகாப்பை கொடுத்தல்வாயாக. யா அல்லா முஸ்லீம்களை முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை தந்தல்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் அத்துழியின் காரணமாக எங்களை தண்டித்துள்ளாரே அல்லா, யா அல்லா எங்களை பாதுகாத்தல்வாயாக, சகல விதமான பித்தனாக்களை விட்டு பாதுகாத்தல்வாயாக. யா அல்லா யூத நசரானிகளுடைய, யா அல்லா அவர்களுடைய சதித்திட்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்தல்வாயாக. இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீப் ஆக்குவாயாக. யா அல்லா எந்த உமர் அலி அல்லாஹ்வின் ஹிதாயத்தை கொடுத்தாயோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை தூக்கி வருகிறேன் என்று வந்த உமர் அலி அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுத்த ரப்பே அல்லா இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தல்வாயாக. இவர்களை கொண்டு இஸ்லாமிய உள்ளுணர்வு செய்வாயாக. ஈமானுடைய விளக்கத்தை கொடுத்தல்வாயாக. இஸ்லாத்தின் விளக்கத்தை கொடுத்தல்வாயாக. இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை குறைவாக வேண்டும் என்ற குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தல்வாயாக. யா அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்று உனது இல்மிலே இருக்குமானால் யா அல்லாஹ் நீயே போதுமானவன். யா அல்லாஹ் உனது சக்தியை காத்தல்வாயாக. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருக்க முடியாமல் இருக்கிறது. யா அல்லாஹ் நீயே உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லீம்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிறார்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்மணிகளை பாதுகாத்தல்வாயாக. மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் பாடசாலைகள் இஸ்லாமிய தவறங்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, யா அல்லா முழு பாதுகாப்பையும் தந்தல்வாயாக. யா அல்லா உன்னையே நம்பி உன்னிடமே உதவி தேடக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆகிருதாவானா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.